வணக்கம் மக்களே, நான் உங்கள் மேக்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புளிப்பு முட்டாய் பாட்காஸ்ட். நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிடிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், பேண்டன் சோனியோ தான். ஸோ இதோட கொரியன் மீனிங் என்னன்னு சொன்னீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் பாய்ஸ். ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க பேர்லேருந்தே ஆரம்பிப்போம், அதான் பிடிஎஸ் ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேண்ட் வந்து பாய்ஸ் பேண்டு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர்களும் இருக்குது, பேண்டன் பாய்ஸ், புல்லட் ப்ரூஃப் பாய்ஸ், ஸ்கவுட்ஸ், பியாண்ட் த சீன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பிடிஎஸ் பற்றி நம்ம ஏ டு இசட், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேதர் பண்ண வரைக்கும் நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்போ ஆரம்பித்தாங்க, அதுதான் முதல் கேள்வி. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா June 13, 2013, அதாவது 13/6/2013 ஆரம்பிச்சாங்க. 13 பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் எத்தனை மெம்பர்ஸ் மொத்தமாக வந்து, இதில் 7 மெம்பர்ஸ், 7 பேருமே பாய்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் மெம்பர்லேருந்து கடைசி மெம்பர் வரைக்கும் நான் அவங்க ஸ்டேஜ் நேமோட உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்பப்போ ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் வரும், பிடிஎஸ் ஆர்மி ஃபேன்ஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் சோக் ஜென். அவரோட ஸ்டேஜ் நேம் வந்து ஜின்னு, அவர் பிறந்தது வந்து 1992. அப்புறமேட்டா வந்து சுகா, இது வந்து ஸ்டேஜ் நேம். ஆனால் அவர் ரியல் நேம் வந்து மின் யோகி நினைக்கிறேன், ஐ மீன் பார்ன் இன் 1993. அதுக்கப்புறம் வர கெத்தான நேமில் ரேப் மான்ஸ்டர் அப்படின்ட்டு. அவரோட ரியல் நேம் வந்து கிம் நம் ஜோன். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1994. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஹோப், இதுவும் ஸ்டேஜ் நேம் தான். அவரோட ரியல் நேம் என்னென்னா ஜங் ஹோ சுக். அவரும் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1994 தான். அடுத்தது வந்து பார்க் ஜிமின். ஸோ ஸ்டேஜ் நேமும் ஜிமின் தான். ஸோ அவர் வந்து பார்ன் இன் 1995. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் தேயாங். ஸோ இவரோட ஸ்டேஜ் நேம் வந்து இவரோட ஸ்டேஜ் நேம் மட்டும் தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. அவரும் பார்ன் இன் 1995. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் யங்கஸ்ட் மெம்பர் ஜியோ ஜங்குக். இவரோட ஸ்டேஜ் நேமும் ஜியோ ஜங்குக் தான், பார்ன் இன் 1997. ஸோ இதுதான் இந்த 7 மெம்பர்ஸ், இந்த பேண்டோட 7 மெம்பர்ஸ் இவங்க தான். இதில் யங்கஸ்ட்னு யாருன்னு உங்களுடைய சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்குக், அந்த ஸ்டேஜ் நேம் அவர் தான் இருக்கிறது. யங்கஸ்ட்னா அவர் தான் 1997. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ஸ்டார்டிங் ஹிஸ்ட்ரி, அந்த கேபாப் கல்ச்சர் எப்படி அங்கே கொரியாலேருந்து எப்படி இவங்க வந்தாங்க, அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டோரியிலேருந்து பார்ப்போம். ஸ்டார்டிங் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்மால் குரூப். ஸோ கேபாப் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாச்சும் ஒரு அங்கே இருக்கிற ஏஜென்சி வந்து ஒரு ஆடிஷன் நடத்துவாங்க. அந்த ஆடிஷன்லேருந்து டேலண்டான இருக்கிற பீப்புளெலாம் அங்கே எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு பீப்புளாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பீப்புளாக ட்ரெயின் பண்ணி அது ஈவன் மந்த்ஸ் எடுக்கும், இல்லை இயர்ஸ் கூட எடுக்கும். ஸோ அது மாதிரி ட்ரெயின்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த குரூப்பில் வந்து பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க, கோயடும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்கலாக நான் சொன்ன மாதிரி பிடிஎஸ்ன்றது வந்து பாய்ஸ் பேண்டு. ஸோ ஒரு பேண்டில் வந்து மேக்ஸிமம் 12 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் இருக்கலாம். அந்த குரூப்பில் மினிமம் வந்து 3 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நியூ குரூப்ஸும் வந்துட்டுருக்கு, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வந்துட்டுருக்கு. அதில் வந்து பிடிஎஸ் வந்து எதுக்கு அண்டர் டிபியூட் பண்ணுறாங்கன்னா பிக் ஹிட் அண்டரில் டிபியூட் பண்ணுறாங்க. அதாவது பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு அது கீழே தான் இவங்க பிடிஎஸ் வந்து டிபியூட் பண்ணுறாங்க. இந்த பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்டோட சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்க்ஷி ஹூக். ஸோ இவர் வந்து அந்த டைமில் இப்போ ஐ திங்க் வந்து ரெண்டு சிஓ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முதல் சிஓ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஜிவான். அவர் வந்து மியூசிக் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டுருக்காரு, அதாவது அதை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டெப்ஸ். அடுத்தது வந்து பங்க்ஷி ஹூக் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெஃப் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு சிஓ இப்போ. ஸோ இனிஷியலாக பங்க்ஷி ஹூக் யாருன்னா அவர் வந்து எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஜேஒய்பி என்டர்டைன்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து பங்க்ஷி ஹூக் வந்து ஜேஒய்பி என்டர்டைன்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னா அதாவது சாங் ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது ஒரு சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஸ்டெப்ஸ்க்காக அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் புதுசாக, இல்லை நான் புதுசாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சது தான் வந்து பிக்கிட் என்டர்டைன்மெண்ட். அதில் இனிஷியலாக வந்து கொஞ்சம் குரூப் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2AM குரூப்பு, அப்புறம் கிளாம் குரூப். இந்த கிளாம் குரூப்ன்றது வந்து கேர்ள்ஸ் குரூப்னு நினைக்கிறேன். கிளாம் வந்து கேர்ள்ஸ் குரூப்பு, 2AM வந்து பாய்ஸ் குரூப்பு. ஸோ அவர் இனிஷியலாக இந்த ரெண்டு குரூப் தான் ஆரம்பிக்கிறார். பட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு குரூப்பும் வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போல. இப்போ அந்த கிளாம் குரூப் பார்த்திங்க, அதாவது கிளாம் அந்த கேர்ள்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் தான். பட் அவங்களால ஷைன் ஆக முடியல, ஏன்னா வந்து அது ஸ்மால் என்டர்டைன்மெண்ட் குரூப்னால. இந்த கேபாப் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு இதுனா அங்கே வந்து பெரிய கம்யூனிட்டி ஒன்று இருக்குது, கேபாப் கம்யூனிட்டி. அது வந்து டாப் என்டர்டைன்மெண்ட் குரூப்ஸ்னு ஒரு 3 இருக்குது, அதாவது பிக் 3 என்டர்டைன்மெண்ட் குரூப்ஸ். அது என்னென்னா ஜேஒய்பி, எஸ்எம் அண்ட் ஒய்ஜி. இப்போ இந்த எல்லாமே வந்து ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட் குரூப்பு. அந்த என்டர்டைன்மெண்ட் குரூப்பில் ஒவ்வொருமே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஃபேமஸான குரூப்ஸ் என்னென்னா ஜிஓடி, 2PM, ட்வைஸு, காட் 7, ஸ்டேக்ஹெட்ஸ். இதெல்லாம் வந்து ஜேஒய்பியில் வருது, இதெல்லாம் அவங்க ஃபேமஸான ஒன்று. இந்த ஜேஒய்பியில் 2PM சொன்னல, அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்தது தான் வந்து 2AM. அதுக்கப்புறம் எஸ்எம்ல பார்த்தீங்கன்னா ஜியோ, எஃப்எக்ஸ், ரெட் வெல்வெட், இவங்க கொஞ்சம் பேர். அப்புறம் ஒய்ஜியில் பார்த்தீங்கன்னா பிளாக் பிங்க், பிக் பேங். இந்த பிக் பேங் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமஸ் கேபாப். அதாவது இதோட சாங் பார்த்தீங்கன்னா அந்த கன்னம் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டைமில் செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணது தான். இந்த ஜென்ரேஷன் வரப்போ கேபாப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 90s ஜென்ரேஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுது. பட் ப்ரெசென்ட் வந்து இப்போ 4th ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் வந்து ஒவ்வொரு குரூப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1990s, ஸோ அதில் வந்து சர்டின் குரூப்ஸ் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஜென்ரேஷனு 2000s, அதில் ஒரு குரூப்ஸ் இருக்கும். தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 2010s, ஸோ அதில் ஒரு குரூப் இருக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து இப்போ எங்கள் குரூப் வந்துட்டுருக்காங்க. இந்த பிடிஎஸ் எந்த குரூப்பில் வருதுன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் வருது. ஸோ தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து இப்போ எங்கள் குரூப்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த எங்கள் குரூப்ஸில் அந்த ஏஜ் வைஸ் நான் இப்போ பேசுவோம். ஏஜ் குரூப் எப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தவங்களும் ஆடிஷன் வர்றது வந்து எடுப்பாங்களே, அவங்க வந்து 13 இயர்ஸ்லேயும் வருவாங்க, 14 இயர்ஸ்லேயும் வருவாங்க. ஸோ ஏர்லியராகவே வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி அவங்க ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து மேக்ஸிமம் டெபியூ ஆகுது எப்போனா 18 இயர்ஸ் ஓல்டுக்கு அப்புறம் தான் டெபியூ ஆவாங்க. இதில் வந்து JYP வந்து டுவைஸ் குரூப்பில் வந்து ஒரு பொண்ணு வந்து 10 இயர்ஸ் ஓல்டே ஜாயின் ஆகி ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து டெபியூ ஆகிறாங்க குரூப்புக்கு. அதாவது டெபியூனா என்னென்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஐடெல்லாம் மாறுறது. ஸோ அதுதான் வந்து இந்த ஏஜ் குரூப்லேருந்து வந்து அவங்க வந்து டெபியூ ஆகி அந்த ஐடியலாக மாறுறதுக்கு. ஸோ கம்மிங் டு த ஃபேக்டர், இந்த ஐடியல்னால் என்னென்னு கேட்கல. இந்த கேபாப் பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியல்னா அது வந்து கேபாப் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கேபாப் ஸ்டார்ஸை தான் வந்து ஐடியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து அவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப்பில் இருக்காங்கன்னா அந்த குரூப்பில் எல்லோரையும் வந்து மெம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ பிடிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஎஸ்ல வந்து 7 பேர் இருக்காங்கன்னா அந்த 7 பேர் மற்றவங்களை வந்து மெம்பர்ஸ் தான் சொல்லிப்பாங்க. ஸோ எல்லா குரூப்புக்குமே வந்து லீடர்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேப் மான்ஸ்டர் தான் லீடரு. ஸோ அடுத்தது என்னன்னா வந்து லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ்லேயே வந்து டான்ஸ் லைன் இருக்குது, சிங்கிங் லைனு, ரேப் லைனு. ஸோ டான்ஸ் லைன் என்னென்னா ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும், யார் டான்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அவங்கள தான் வந்து டான்ஸ், அதாவது டான்ஸில் வந்து லீட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது முன்னாடி ஆட விடுவாங்க. அடுத்தது வந்து சிங்கிங் லைன். இதுலேயே வந்து ரெண்டு இருக்குது, மெயின் வோக்கலிஸ்ட்டு சப் வோக்கலிஸ்ட்டு. இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் எடுப்பாங்க, அதாவது இவங்க தான் அந்த லீட் சிங்கிங் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரேப் லைன். ஸோ இது வந்து ரேப் எழுதுறவங்க ஆப்வியஸாக, ரேப் லைனில் தான் வந்து மேக்ஸிமம் ரேப் தான். இவங்க தான் சாங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது இவங்க தான் சாங்கே வந்து எழுதுவாங்க, அதாவது இவங்களே எழுதுறாங்களே ரேப், அதனால ஸோ இவங்க தான் மேக்ஸிமம் வந்து சாங்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிடிஎஸ் வரைக்கும் பிடிஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேப்பர்ஸில் யார் யார் இருக்கானா, ரேப் மான்ஸ்டர் இருக்காரு, சுகா இருக்காரு, அப்புறம் ஜே ஹோப் இருக்காரு. டான்ஸ் லைனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஹோப்பு, ஜிமின், ஜங்குக்கு. இப்போ ரீசெண்டாக புதுசாக யார் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வி. ஆக்சுவலி வி வந்து இப்போ தான் புதுசாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்மி ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், எனக்கும் எப்படியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது யார், அடுத்தது பார்த்தீங்கன்னா வோக்கல் லைன்ஸ். வோக்கல் லைன்ஸில் யார் யார் இருக்கானா ஜங்குக்கு, வி, ஜின் அண்ட் ஜிமின். ஸோ ஜங்குக் வந்து மெயின் வோக்கலிஸ்ட்டு, மீதி 3 பேர் அதாவது வி, ஜின் அண்ட் ஜிமின் வந்து சப் வோக்கலிஸ்ட்டு. ஸோ இதுதான் இந்த குரூப்ஸ், இந்த குரூப்ஸோட லைன்ஸ்னால் இதுதான் சொல்லுவாங்க. இந்த குரூப்ஸுக்கு என்னப்பா குரூப் லைன்னா இதுதான், இதெல்லாம் குரூப் லைன்ஸ். இந்த வோக்கலு, சிங்கிங்கு, அப்புறம் டான்ஸ், இதெல்லாம் வந்து குரூப் லைனு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாறை பார்ப்போம். ஸோ இவங்க பிடிஎஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஹிஸ்ட்ரி என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ பிஃபோர் 2013, அதாவது இந்த குரூப்லேயே வந்து ஃபஸ்ட்டு யார் ஜாயின் பண்ணுறான்னா ரேப் மான்ஸ்டர் தான் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ரேப் மான்ஸ்டர் ஹிஸ்ட்ரி என்னென்னா அவர் பேசிக்கலி அவர் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன், அதாவது ரிச் பாய் தான். என்ன, அவர் வந்து நல்லா படிக்கிற பையன், அப்புறம் அவருக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அவர் அண்டர் கிரவுண்ட் குரூப்லேயும் ரேப்பிங் பண்ணிட்டு இருந்தார். அண்டர் கிரவுண்ட் குரூப் எப்படின்னா அவங்க வந்து ஐடியல்ஸ் கிடையாது, அவங்க வந்து டார்க் ரேப்பர்ஸ், அதாவது அவங்க ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசி ரேப் எழுதி மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதில் தான் வந்து அவர் இன்சலாக பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பிக் ஹீட்டில் வந்து ஆடிஷன் நடந்தப்போ ரேப் மான்ஸ்டரை வந்து சிஓக்கு, பங்க்ஷிகோக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணால அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. இனிஷியலாக சிஓக்கு வந்து ரேப் மான்ஸ்டரை சோலோ ரேப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா அந்த டைமில் வந்து சோலோக்கு வந்து நல்லா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் அவர் சோலோ ரேப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவருக்கு அந்த டைமில் ஆசை இருந்தது. இப்போ அந்த டைமில் எப்படின்னா எல்லா என்டர்டைன்மெண்ட்லேயும் வந்து குரூப் மட்டும்தான் இருக்கணும் இல்லை, சோலோவும் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேண்ட் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு இப்போ மெம்பர் வந்து சோலோவாக டெபியூட் ஆகவும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுமாதிரி சான்சஸும் இருக்குது. அடுத்தது யார் ஜாயின் பண்ணானா வந்து சுகா. சுகா வந்து அதே மாதிரி தான், அவர் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே தான் ரேப் பண்ணி அவரே தான் வந்து ரிலீஸ் பண்ணுவார். அவர் பேசிக்கலாக அவர் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணார். ஒரு சம்டைம்ஸ்லாம் வந்து அவர் எழுதின பாட்டை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர காசுலேருந்து அவர் சாப்பாடு வாங்குற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. இன்னொன்று அவங்க ஃபேமிலியிலேருந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அவர் வந்து பிகிட்டோட வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகி அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து அண்டர் கிரவுண்ட் ரேப்பிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு சிஇஓக்கு, பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் சிஇஓக்கு வந்து இனிஷியலாக வந்து இது ஹிப்ஹாப் குரூப்பாகவே வந்து அவங்களை வந்து டெபியூட் பண்ணணும்னு வந்து ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஏன்னா வந்து அந்த டைமில் 2013 ஹிப்ஹாப் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால சிஇஓக்கு வந்து ஹிப்ஹாப் பேஸ் பண்ணி ஒரு குரூப் உருவாக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். அடுத்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவர் தான் வந்து ஜங்குக், அதாவது ஜங்குக் தான் யங்கஸ்ட் மெம்பர். ஸோ 1997 பிறந்தான்னு சொன்னல, அவர் தான் வந்து யங்கஸ்ட் மெம்பர். ஸோ இனிஷியலாக ஜங்குக்கு வந்து டான்ஸ்லேயும் சிங்கிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அவர் எதை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனார்னா பிக் பேங் அந்த பேண்ட் பார்த்து, அது அந்த ஃபேமஸ் என்டர்டைன்மெண்ட்டில் அது ஒரு இதில் வருது. ஸோ அந்த பிக் பேங்க்கு வந்து பார்த்து தான் அவர் இம்ப்ரெஸ் ஆனால். அந்த பிக் பேங்க் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க தான் கேபாப்பே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கணும். அதுலேருந்து கே பாப் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு. அந்த கங்னம் ஸ்டைல், YPSR சம்திங், அந்த சாங் மூலயமா தான் கே பாப் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஜங்குக்கு பிக் பேங் ரொம்ப பிடிச்சி, அதனால் இவர் வந்து எல்லா ஆடிஷன்ஸையும் அட்டன் பண்ணார். இருக்கிற எல்லா ஆடிஷன்ஸையும் அட்டன் பண்ணி எல்லா கம்பெனிலையும் செலக்ட் ஆகிறார். அதாவது டாப் த்ரீல அந்த டாப் த்ரீ கம்பெனிஸ்லையும் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிஸ்லையும் ஏஜென்சிலையும் செலக்ட் ஆகிட்டார். பட் இவர் வந்து பிக் ஹீட்லையும் செலக்ட் ஆனார். பட் இந்த டாப் ஏஜென்சிஸில் போகாமல் அவர் வந்து பிக் ஹீட்டை வந்து சூஸ் பண்ணார். அந்த டைமில் வந்து அது எல்லோரும் வந்து ஃபூலிஷ் டெசிஷன் ஆகும். ஏன்னா அந்த டைமில் அந்த டாப் என்டர்டைன்மெண்ட்டில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பட் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்மால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவர் ஃபூலிஷாக சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து 15 வயசு தான். அவர் எதனால் பிக் ஹீட்டுக்கு சூஸ் பண்ணார்னா, ரேப் மான்ஸ்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து பிக் ஹீட்டை சூஸ் பண்ணார். ஏன்னா ரேப் மான்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ரேப் பண்ணுறதுனால he got so interested and வந்து அதனால் அவர் வந்து பிக் ஹீட்டை வந்து சூஸ் பண்ணிட்டார். அவர் இனிஷியலாக வந்து அவர் டான்ஸும் பண்ணுவார், வோக்கல்ஸும் பண்ணுவார். பட் அந்த டைமில் வந்து மங்ஷிக்கு வந்து ஹிப்ஹாப் பேஸ் பண்ணி போகிறனால அவர் இனிஷியலாக வந்து ரேப்பிங்க்கு வந்து ட்ரெயின் ஆனார். அதனால் அவர் ரேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் தான் அவர் இனிஷியலாக ரேப்பிங்க்கு வந்து தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அடுத்தது வந்து ஜே ஹோப். ஸோ ஜே ஹோப்பும் வந்து இனிஷியலாக அவர் JYP-ல ஜாயின் பண்ணி ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த JYP-ல என்னென்ன வந்து பேங்க்ஷிகு வந்து தனியாக செப்பரேட்டாக பிக் ஹீட் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பித்தார். ஸோ அதனால் பேங்க்ஷிகுவும் வந்து ஜே ஹோப்பை வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ ஜே ஹோப் வந்து அங்கே வந்து தான் ரேப்பே கற்றுக்கிட்டார். பிக் ஹீட் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து தான் ரேப்பே வந்து கற்றுக்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டான்சர். ஸோ அவர் ப்ராப்பராக அகாடமியில் போய் ஸ்ட்ரீட் டான்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டார். JYP-ல ஏன் ஜே ஹோப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, வந்து அவர் நல்லா டான்ஸ் ஆகிறனால வந்து JYP-ல செலக்ட் ஆகிட்டார். பட் அதுக்கப்புறம் அவர் வந்து பிக் ஹீட் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்துட்டார். ஸோ இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இவர் ஃபாதர் வந்து ஒரு டீச்சரு. ஸோ இனிஷியலி இவங்க வீட்லேயும் வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த கே பாப் ஐடில்ஸ்லாம் இவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவங்க வீட்லேயும் ஒரு சப்போர்ட் பண்ணலை. இவர் வந்து அப்புறமேட்டா ஜே ஹோப் வந்து ஆல்மோஸ்ட் பிக் ஹீட் என்டர்டைன்மெண்ட்டே வந்து குவிட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். ஏன்னா அது இன்டர்னல் பாலிட்டிக்ஸாக இல்லை, அவரால் வித்தானுமா இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கலையா. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் அவர் குவிட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டார். பட் அந்த மெம்பர்ஸ் ரேப் மான்ஸ்டரும் சுகாவும் தான் வந்து இவரை வந்து தங்க வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஜே ஹோப்போட ஹிஸ்ட்ரி. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமீன் வந்து இனிஷியலி டான்ஸரு. ஸோ அவர் வந்து நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிட்டார். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பிக் ஹீட்லேயே 2 தடவை அட்டன் பண்ணார்னு நினைக்கிறேன். ஐ மீன் டான்ஸ் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் செலக்ட் ஆனார். அவர் எனி டைம் வந்து ப்ராக்டிஸ்லேயே இருப்பார். அந்த டீம்லேயே இவர் தான் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஏன்னா வந்து எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் இவர் ஏன் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக, இவருக்கு வந்து வெறும் டான்ஸ் மட்டும்தான் வந்து வரும், மற்ற ஐ மீன் சிங்கிங் அந்தளவுக்கு வராதனால இவர் எப்பயுமே எனி டைம் ப்ராக்டிஸ்லேயே தான் இருப்பாராம். ஸோ அதுவே அவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அவர் வந்து இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், எனி டைம் ப்ராக்டிஸ்லேயே இருப்பார். அடுத்தது யாருன்னா வந்து வி பற்றின ஸ்டோரி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஆக்சுவலி இது எப்படி இவர் செலக்ட் ஆனார்னா, பிக் ஹீட்டுக்கு வந்து இவரும் இவரோட ஃப்ரெண்டு வந்து போயிருக்காங்க. ஆக்சுவலி இவர் ஃப்ரெண்டு தான் வந்து இனிஷியலாக ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இவரும் சரி நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் செலக்ட் ஆகிட்டார். ஆனால் இவர் ஃப்ரெண்டு செலக்ட் ஆகலை. ஸோ அப்படி ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தவர் தான் வந்து வி. ஸோ வி வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த லைன்ஸில் சொன்னலை, அதில் வந்து சிங்கிங் ரேப்பிங், அதில் வந்து விஷுவல் லைன்ஸ்னு ஒரு போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிறப்ப அவங்கள முன்னாடி முன்னாடி வச்சு காட்டுவாங்க. ஸோ அது வந்து வியும் அப்புறம் ஜின்னும் வந்து இருந்தாங்க. இதில் வந்து ஆக்சிடென்டலாக செலக்ட் ஆனாலும் இவரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நிறையா ஒர்க் பண்ணுவார். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜின்னு. அதான் இந்த மெம்பர்லேயே அவர் தான் வந்து ஓல்டஸ்ட் மெம்பரு. ஸோ கேஸ்டிங் இவர் வந்து ஸ்ட்ரீட் கேஸ்டிங்ஸும் இருக்குது, ரோட் கேஸ்டிங்ஸ் இருக்குது, இந்த போஸ்டல் ஆடிஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இது ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் ஆகணும்னு இல்லை, போஸ்ட் ஆடிஷன்னா நீங்கள் வந்து நீங்களே ரெக்கார்ட் பண்ணி டான்ஸ் ஆடி அதை அனுப்புனா கூட செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ட்ரி பை கண்ட்ரி கூட வந்து ஆடிஷன் பண்ணி எடுப்பாங்க. இதில் ரோட் கேஸ்டிங் என்னென்னா, இப்போ சப்போஸ் ரோட்டில் போயிட்டுருக்காருன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு, அதாவது அந்த விஷுவலுக்கு, ஸோ நல்லா இருக்கீங்க, நாங்கள் உங்களை ஐடியல் ஆக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி ஐடியல் ஆக்குறோம் சொல்லி அப்படி கூட வந்து அப்ரோச் பண்ணி ரெக்ரூட் பண்ண ஐ மீன் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் வந்து ஜின்னும். ஏன்னா ஜின்னும் அண்ட் தென் வியூ தான் வந்து அந்த விஷுவல் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் இவங்க. பட் ஜின் வந்து மெயின் வந்து மெயின் வோக்கல்ஸ், அவரோட மெயினில் அவரோட மெயின் ஒர்க் வந்து மெயின் வோக்கல்ஸு. ஸோ இதுதான் வந்து இந்த 7 பேரோட வரலாறு, ஹிஸ்டரி. அதாவது இவங்க ஏழு பேர்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி. இப்போ அவங்களோட டேக் லைன் என்னன்னா நோபடிஸ் டு லெஜண்ட். ஸோ இனிஷியலாக வந்து இவங்க ஸ்மால் அது மாதிரி இருக்கிற ஒரு க்ளோத்திங்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேமராமேன்னாக இருந்தார்னா இவங்க வந்து யாருனே ரெகக்னைஸ் பண்ண யாருனே தெரியாதனால ஸோ அவங்களோட நேம்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் கூட இவங்களை எங்கேயாச்சும் ஓவரமாக உட்கார வைப்பாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இல்லைல்ல இவங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப ஓரமாக உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பார்ஷாலிட்டி வந்து அந்த கேபாப் கம்யூனிட்டி அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிட்டியில் இருந்திருக்கு. அதேமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வந்து இனிஷியலாக யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதது இவங்களுக்கு ப்ராப்பராக டைம் கொடுக்கறதுல. இப்போ ஒரு ஆடிஷன் போனாங்கன்னா அங்கே வந்து இவங்களுக்கு டைம் இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புறது. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எத்தனை பேர்னா மொத்தம் 300 பேர். 300 பேர் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட டெவலப் அதாவது இவங்களை இவங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. அதாவது நிறைய அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது. மொத்தம் 100 பேர் தான் இருப்பாங்க, 100லேருந்து 150 பேர் தான் இருப்பாங்க. பட் அங்கெல்லாம் போய் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஏன்னா இவங்க வந்து இவங்க பேண்டை வந்து ஓரளவுக்கு வைடராக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 Cool for School எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 2013. இதிலே நிறையா இருக்குது, சிங்கிள்ஸ், இபிஎஸ், என்டையர் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போவாங்க. இப்போ சிங்கிள்ஸ்னால் ஒரு சாங் பண்ணுறது, இபிஎஸ்னால் 3 to 4 songs பண்ணுறது, என்டையர் ஆல்பம்னால் வந்து ஒரு 10 song பண்ணுறது. இதிலே வந்து சீரீஸ் எதுவும் சீரீஸ் ஆல்பம்ஸும் இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு கான்செப்ட் எடுத்துப்பாங்க, அதில் வந்து 4 சீரீஸாக பிரித்து ஒவ்வொரு ஆல்பமாக போடுவாங்க. இதில் இவங்க ஃபஸ்ட்டு போட்ட ஆல்பம் தான் வந்து ஐ மீன் 2 Cool for School சொல்லிட்டு, அதில் ஃபஸ்ட்டு சாங் வந்து நோ மோர் ட்ரீம்ஸ். இது வந்து அப்போவே வந்து 2013 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து மெயின் ப்ரொடியூசர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்க்ஷி கூக்கு, பி டாக்கு, ஸ்லோ ரேபிட்டு. அதே மாதிரி நம்ம மெம்பர்ஸில் யார் வந்து மெயின்லாம் வந்து ரேப் மான்ஸ்டர் சுகா ஜெயஹோ. ஏன்னா இனிஷியலாக வந்து அவங்க தான் வந்து ரேப் பண்ணி அவங்களே பாட்டுனால அவங்க தான் இனிஷியலாக பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் மிக்ஸ் டேப்லாம் விட்டாங்க. அது மிக்ஸ் டேப்னா ஸ்டில் தேர் இந்த குரூப், பட் ஆனால் அவங்களே வந்து சாங் எழுதி அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இவங்க ஃபாரின் ஆர்டிஸ்ட் கூடவும் கொலாபும் பண்ணியிருந்தாங்க, அதாவது கொலாப் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் இவ்வளோத்தையும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டா வந்து 2013 தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த 2 இயர்ஸ் இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக போகல. பட் 2015 தான் இவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வருது. அவங்க வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க, மோர் பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து வின் ஆகுது. அதாவது அதில் வந்து எஸ்பெஷலி வந்து ஐ நீட் யூ கேர்ள் இந்த சாங் தான் ரொம்ப பிரேக் த்ரூ ஆனது. இதில் எப்படின்னா இவங்க வந்து ஒரு யூத்தை பற்றி பேஸ் பண்ணி இவங்க எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக ரேப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரே டார்க்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்லைட்டாக அவங்க ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக போகலாம், கொஞ்சம் யூத் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் எழுதி அவங்க சாங் பண்ணலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ண ஆல்பம் தான் அது. அது வந்து நிறையா யூத்தை வந்து டச் பண்ணுச்சு. இது வந்து அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவாகவும் வச்சு ரொம்ப அது வந்து வின்னும் ஆச்சு. இதை வந்து இதனால் இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வின் எப்படின்னா இது வரைக்கும் 2013 2015 வரைக்கும் அவங்க வந்து எந்த வின்னும் வாங்கலை. இந்த ஃபஸ்ட்டு வின் எப்படின்னா அவங்க வந்து நிறைய ஷோஸ் நடக்கும், அதாவது ஷோ சாம்பியன், எம் கவுண்டர், அந்த மாதிரி நிறைய ஷோஸ் நடக்கும். அதில் வந்து இவங்க வந்து இவங்க ரிலீஸ் பண்ண ஆல்பத்தை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூரி வந்து 4 விதமாக வந்து மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ ஈச் பிளாட்ஃபார்ம் ஐ மீன் ஈச் பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டெய்லியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஜூரி செலெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங்ஸ்லாம் வச்சு இங்கே மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் வச்சு ஓட்டிங்லாம் வச்சு அவங்க வந்து அன்றைக்கி வந்து பெர்ஃபார்முக்கு வந்து யார் வின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரெகக்னேஷன் கிடைக்குது. நாட் ஒன்லி இன் கொரியா பட் அப்ராடில் கூட இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. எப்படின்னா பிடிஎஸ்னு ஒரு பேண்ட் வந்து ஒரு இந்த ஹிட்டாக இருக்குது, இந்த சாங் நல்லா பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நல்லா வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதில் வந்து ஐ நீட் யூ கேர்ள் வந்து ரொம்ப பிரேக் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் என்ன வந்து பிடிஎஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ரெகக்னேஷன் வாங்குச்சு பிடிஎஸ். தென் வந்து அந்த ஃபஸ்ட்டு வின் வந்து ஏன் பெருசாக பேசப்பட்டு ஐ மீன் பெருசாக பேசப்படுதுன்னா ஏன்னா ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஷோவில் வந்து 10 நாளும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் மேக்ஸிமம் வந்து இந்த டாப் 3 என்டர்டெயின்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கிற குரூப்ஸ் மட்டும்தான் அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்க மட்டும் தான் அவார்டு வாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் அவ்வளோவா மேக்ஸிமம் அவார்டு வாங்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்கினால இவங்க வந்து திரும்பி பார்க்கப்பட்டாங்க, யார் அது இத்தனை ஒன்று தௌலோத்துன்னு இவ்வளோ பேசுகிறானே அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் இந்த தௌலோ தேங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துதுன்னு. அதுக்கப்புறம் பிடிஎஸ் வந்து தாறுமாற வளர ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2015 தான் அவங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஆல்பம்ஸ் இபிஎஸ் ஏகப்பட்டது அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ அவங்க அந்த டைமில் இந்த ஜென்ரேஷன்ஸ் யார் யார்னா, எக்ஸோ, காட் செவன், ஐகான், வின்னர், அப்புறம் பிடிஎஸ் பிடிஎஸ் அதாவது எக்ஸோவும் காட் செவனும் தான் அந்த டைமில் வந்து டாப்பில் இருந்தாங்க. அப்போ பிடிஎஸ் தான் புதுசாக வந்தார், புதுசாக வந்த டீமு வந்த பேண்டு. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி அவார்ட் ஷோஸ்லேயும் வந்து அவங்க ஏகப்பட்ட அவார்ட் ஷோஸ், அதில் மெயினாக எம்எம்ஏ மாமா மாமா இல்லைங்க எம்ஏ எம்ஏ அது மாதிரி ஒரு அவார்ட் ஷோ, அப்புறம் ஏஷியன் மியூசிக் அவார்ட் ஷோ, இந்த மாதிரி அவார்ட் ஷோஸ்லேயும் அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரே ஒரு டெபியூட் அவார்ட் மட்டும் வாங்கினாங்க, அது மட்டும். பட் அதுக்கப்புறம் இவங்க இதுக்கப்புறம் தான் வந்து அவார்ட்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஏகப்பட்டது. அதுவும் அவங்களுக்கு வந்து பயங்கர ரெகக்னிஷன்ஸ் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 2016 வந்து விங்ஸ் ஆல்பம்னு ஒன்று விட்டாங்க. அது பியூர்லி பேஸ்ட் ஆன் வந்து டார்க் கான்செப்ட் பற்றி அவங்க வந்து அந்த ஆல்பம் பண்ணாங்க. அதாவது சின்ன இந்த டார்க் வேர்ல்ட் அண்டர் வேர்ல்ட் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு ஜானரில் வந்து அவங்க, ஐ மீன் ஜானர் இந்த சென்ஸ் எப்படின்னா, அந்த மாதிரி கான்செப்டில் வந்து அவங்க அந்த ஆல்பம்ஸ் வந்து ரெடி பண்ணாங்க. இதில் வந்து இவங்க கன்சிக்யூட்டிவாக அந்த விங்ஸ் ஆல்பம்க்கு அப்புறம் வந்து இவங்க 2016 வந்து மாமா அவார்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது அந்த மாமா அவார்ட்ஸ் என்னன்னா எம்நெட் ஏஷியன் மியூசிக் அவார்ட்ஸ், அதுதான் அதோட ஃபுல் மீனிங். ஸோ இது வந்து ஏன் பெருசாக அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து எக்ஸோ தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிடிஎஸ் வந்து அந்த அவார்டு வாங்குது. இப்போ 2020 வரைக்கும், அதாவது கரண்ட் வரைக்கும் நீங்கள் 2020-21 நடந்துச்சான்னு தெரியல, பட் இப்போ வரைக்கும் வந்து பிடிஎஸ் தான் அந்த அவார்ட்ஸை வாங்கிட்டு இருக்குது. அந்த இதிலே வந்து என்ன அவார்ட்னா ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர் அவார்டு, அதாவது எல்லா அவார்டையும் கொடுத்துட்டு கடைசியாக இந்த அவார்டு கொடுப்பாங்களோ அது. ஸோ இவங்க ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கினாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 10 அவார்ட்ஸ் நடக்குதுன்னா அதில் எப்படியும் இவங்க 50 அவார்டுக்கு மேலே வாங்கிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ கேட்டகரிஸ்லையும் இவங்க வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ அதுவும் இவங்க அவார்ட்ஸ் ஏகப்பட்டது வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து பில் போர்ட் மியூசிக் அவார்டு, இது வந்து யூஎஸ் நடக்கிறது, இதுலேயும் வந்து இவங்க வந்து அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்க தான் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஏன் பெரிய அவார்ட்னா, பாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து ஜெஸ்டின் பீபர் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தார், பட் இப்போ வந்து இவங்க தான் இப்போ அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா பிடிஎஸ்க்கு தான் இப்போ அதிகமாக ஒரு பாய்ஸ் பேண்ட் இருக்கிற மோர் ஃபாலோவர்ஸ். ஆமாம், அவர் ஸோ இன்ஸ்டாகிராம் கூட பார்த்தா 56 மில்லியன் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒன் டைரக்ஷன், இந்த ஒன் டைரக்ஷன் நிறைய பேருக்கு தெரியும், டன் 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 ஏதோ ஒரு மியூசிக், அது செம ஃபேமஸ் அந்த சாங், எனக்கு மறந்துச்சு. அந்த ஒன் டைரக்ஷன் தான் இன்டர்நேஷனல் ஒரு பாய்ஸ் பேண்டாக, அவங்க வந்து இங்கிலீஷ் பேண்டாக ஒரு பாய்ஸ் பேண்டாக வந்து ஹிட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிடிஎஸ், இதில் பிடிஎஸ்க்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன் டைரக்ஷன் பேண்டை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒன் டைரக்ஷனுக்கு இருந்த ஒரு அந்த பாய்ஸ் பேண்டுக்கு இருந்த செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே வந்து பிடிஎஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனால் இந்த சாங் மூலிமா, இந்த அவங்களோட ஆல்பம்ஸ் மூலிமா. ஸோ இதுதான் வந்து பிடிஎஸோட அவார்ட் செக்ஷன். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து 2016 வாங்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா இவங்க இனிஷியலி எல்லாருமே வந்து ஆரம்பிக்கிறப்ப இவங்க தங்கியிருந்த இடம் வந்து சிங்கிள் பெட், சிங்கிள் அப்பார்ட்மெண்ட் தான், சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட் தான். அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து மல்டிபிள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, ஸ்டூடியோலேருந்து எல்லாமே ஒரு பெரிய வீடு வந்து வாங்கிட்டாங்க. இதில் வந்து இப்போ வந்து நெட்ஒர்க்கை பற்றி நம்ம பேசுவோம். இனிஷியலாக வந்து இவங்க 2016 வெளியே, ஐ மீன் அதர் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை இவங்க எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இவங்களுக்கு இனிஷியலாக வந்து $5,000 வந்து கொடுத்தாங்க அப்ராக்சிமேஷனாக. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரெவென்யூ உங்களுக்கு வந்து $18 மில்லியன் மேலே போகுது. அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட்டுக்கும் பிடிஎஸ்னால ஏகப்பட்ட ரெவன்யூஸ், ஏகப்பட்ட மில்லியன் பில்லியன்ஸில் வந்து இவங்களுக்கு ரெவன்யூஸ் வந்து பிடிஎஸ்னாலே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிடிஎஸோட மெர்ச்சன்டைஸே இருக்குல்ல, அதாவது பிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷர்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்கள், அதனால மட்டுமே இவங்களுக்கு வந்து 3 பில்லியன் ரெவன்யூஸ் கிட்டே போயிட்டுருக்கு. இது நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இது ட்ரிப்புள் ஆகும்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த ரிபப்ளிக் ஆஃப் சவுத் கொரியா இவங்க பிடிஎஸ்னாலே வந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட ரெவன்யூன்னு ஆல்ரெடி சொன்னால், அதே மாதிரி உங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் இவங்களுக்கு வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் பவர், சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹார்ட் பவர்னால் வந்து யூஎஸ் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து ஆர்மி ரிலேட்டடாக அது மாதிரி பண்ணுறது. இப்போ சாஃப்ட் பவர்னால் இங்கே இருக்கிறவங்க, ஐ மீன் சாஃப்ட் பவர்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகா, அதாவது யோகான்றது வந்து யூனிவர்சல், யார் வேணாலும் வந்து யோகா வந்து அவங்கவுங்க கண்ட்ரியில் வந்து கிளாஸ் ஐ மீன் சென்டர் ஆரம்பிச்சு பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பேண்டு, ஸோ இவங்க இந்த சாங், ஐ மீன்ஸ் டு பி ப்ரிசைஸ் சாங், இந்த சாங் வச்சு அவங்க வந்து சாஃப்ட் பவரோட இது வந்து அதிகமாக பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து தருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க வேறு வேறு கண்ட்ரியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் யூஎஸில் வந்து அங்கே இருக்கிற எம்பசியில் வந்து இவங்க பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் இவங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பீப்புள் வந்து அந்த டிக்கெட்ஸ், கான்சர்ட்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து அவங்க கொடுத்து வாங்குறாங்க. இது வந்து டைரெக்டாக வந்து கொரியன் கவர்மெண்ட் தான் போகுது. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறனால இது வந்து ஒரு சாஃப்ட் பவராக கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கேட்குறப்ப எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக தான் இருந்தது, பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நிறையா பார்க்க பார்க்க தான் அது ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் ஏகப்பட்டது வந்து கெயின் ஆகுது. ஃபார் இதில் வந்து அதிகமாக சவுத் கொரியாவுக்கு வந்து நிறையா ரெவன்யூ ஜென்ரேட் ஆனது வந்து டூரிசம். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, இவங்க இனிஷியலாக அவங்க வந்து ஷோஸ் வந்து ப்ரொபகண்டா பண்ணனா நிறைய டூரிஸ்ட் இவங்க ஃபேன்ஸ் வந்து இவங்க ஐடியல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து பார்க்குறது. இப்போ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வி வந்து ஒரு டிஷர்ட் போடுறாருன்னா அந்த டிஷர்ட் பிராண்ட் வந்து அடுத்த நாளே சோல்ட் அவுட் ஆகிடுது. ஸோ அவங்க வர டூரிசம் வந்து இந்த பிடிஎஸ் பிராண்ட் எங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் என்ன, அவங்க எந்தெந்த பிளேஸ்லாம் போகிறாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் இவங்க பண்ணுறதுனால ஏகப்பட்ட டூரிசம் வருது. அதனால் அங்கே ரெவன்யூ நிறையா ஜென்ரேட் ஆனால இவங்களுக்கு டூரிசம் வந்து டூரிஸ்ட்லேயும் ஏகப்பட்ட ரெவன்யூ வந்து சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட நெட்ஒர்க் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே, அதாவது ஏகப்பட்ட லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க மார்க்கெட்டிங்கில் டாப் கம்பெனிஸ் அடிடாஸ், பூமா, பெப்சி இது மாதிரி ஏகப்பட்ட டாப் கம்பெனிஸ் வந்து பிடிஎஸ் வச்சு நிறைய ப்ரொபகண்டா பண்ணி சேல்ஸ் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்லாரன் எடிஷன் சொல்லிட்டு ஒரு விடுவாங்க, அதாவது அந்த மெக்லாரன் அந்த இது வச்சு பேஸ் பண்ணி ஒரு எடிஷன் வரும். அதே மாதிரி சாம்சங்கில் கூட இவங்க வந்து பர்பிள் பேஸ் பண்ணி ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ப்ராடக்ட் வராங்கன்னா அது யாரும் வாங்காதவனாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் சர்டின் கம்பெனி ப்ராடக்ட் வாங்காதான இருந்தாலும் கூட பிடிஎஸ் ஃபேனாக தானே அவன் அதுக்காகவே போய் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரொபகண்டா இவங்களை வச்சு பண்ணாங்க. ஸோ இதனால் சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரெவன்யூ, அதாவது இனிஷியலாக வந்து இவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடச்சிராதா இருந்த நிலமை போய் இப்போ சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இவங்களாக தான் ரெகக்னிஷனே அவங்களுக்கு கிடைக்குது அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க பாப்புலராக இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா இது வந்து இவங்க ஏகப்பட்ட ரெகக்னிஷன் வாங்கி நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக இன்னொரு என்ன எய்ம் பண்ணாங்கன்னா கிராமி அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் கிராமி அவார்டு அவங்க நாமினேட் ஆகினா பட் அவங்களுக்கு அவார்டு கிடைக்கல, பட் அவங்க போய் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் வந்து இவங்க வே ஆஃப் மியூசிக் மார்க்கெட்டிங் தான் வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அங்கே இருக்கிற கேபாப் கம்யூனிட்டி என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் மியூசிக் ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக மார்க்கெட் பண்ணுறாங்கன்ட்டு. ரீசெண்டாக நம்ம ஏஆர் ரகுமான் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார் மியூசிக் வந்து எப்படி மார்க்கெட் பண்ணணும், அதை எப்படி நம்ம இங்கே இருக்கிற மியூசிக் வந்து வைடாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மியூசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சைடு அசாம் அந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேபாப்போட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். அவங்க ஸ்டைல்லையே அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க அப்போலேருந்தே பயங்கரமாக ஸ்டைலில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஏரியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆனது, இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பிடிஎஸ் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரெகக்னைஸ்டு வாட்ஸ்அப் குரூப்பு, ரெகக்னைஸ்டு கல்ச்சுரல் குரூப் ஏகப்பட்டது, அதாவது சவுத் கொரியன் கல்ச்சுரல் குரூப்பால் ரெகக்னைஸ் பண்ண சில குரூப்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் கேவேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அவங்க வந்து June 13 ஆனிவர்சரி வைப்பாங்க. ஐ மீன் லைக் பிடிஎஸ்க்கு அந்த ஆனிவர்சரி வைப்பாங்க, அது நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. அது மாதிரி இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் பவர் தான், ரைசிங் தான். ஸோ அது மாதிரி கெயின் தான் சவுத் கொரியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகக்னைஸ்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஆல் இண்டியா ரெகக்னைஸ்டு வாட்ஸ்அப் குரூப். இதில் அவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னா இவங்களை ரிலேட் பண்ணின ஷேரிங்ஸ் மட்டும் நடக்கும். ஸோ பெரிய அசட்டாகவே வந்து சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகிலாம் வந்து சில ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கூட படித்தேன். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒருத்தங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிடிஎஸோட ஆல்பம்ஸ் மியூசிக்ஸ் தான் வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணது, நெவர் கிவ் அப், டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி ஆல்பம்ஸ் தான் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண வச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்கலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, என் பேரண்ட்ஸ் இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தேன் அப்படின்னு. பட் அந்த ஒரு ஆல்பம் பேஸ் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்றது அது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதே மாதிரி இந்த பிடிஎஸ் ஃபேனை வந்து பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பிடிஎஸோட ஃபேன்ஸ் வந்து ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் ஆர்மிஸ் கேட்குற மாதிரி இருந்தால் இந்த பாட்காஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி லிசன் பண்ணுங்கள், ஆர்மின்ற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பிடிஎஸ் ஆர்மிஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க அதான் நான் சொன்ன மாதிரி இது இவங்களுக்கு ரெகனைஸ்டு வாட்ஸ்அப் குரூப், இவங்களுக்குன்னு அந்த சென்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிடிஎஸ் வந்து இவங்க பற்றின ஒரு வரலாறு ஹிஸ்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேதர் பண்ணது. இதில் இவங்க ஏகப்பட்ட கிரிட்டிசிசமும் வாங்கியிருக்காங்க, அதாவது இவங்க வந்து சாங்ஸ் வந்து பால்கரிசம் கேசஸ்லாம் இருக்குது, இவங்க வார்த்தைகள் அதாவது இவங்க சாங்ஸ் எழுதின ரிலிக்ஸ்லாம் வந்து பால்கரிசம் இருக்குது, அதனால் வந்து இவங்க மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, இதெல்லாம் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. அதே பேர் நிறைய அதில் நிறைய பேருக்கு சர்ஜரிஸும் நடந்திருக்கு, சர்ஜரிஸ் பண்ணி அதை அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து இவங்க இந்த சாஃப்ட் பவர்னால நம்மளுக்கு நெகட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, இன்னொன்று இவங்கள்ட்ட நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மியூசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஃபேக்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நம்ம மியூசிக்கும் ஏகப்பட்டது வந்து வெரைட்டிஸ் இருக்குது, பட் இது வந்து நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணி அவுட்டர் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், அதாவது அவுட் ஆஃப் த இந்தியா நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறோன்றது தான் விஷயம். ஸோ இதுதான் ஓவரால் பிடிஎஸோட ஓவர்வியூ. ஸோ இதை யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டூ ஷேர் அண்ட் டிசன். ஸோ வந்து பிடிஎஸ் ஆர்மி, நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆர்மி குரூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் இது ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுவது நானும் உங்கள் மேக்ஸ். தேங்க்யூ, சைனிங் ஆஃப், பை பை.